அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 9 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் சேலத்தில் இருந்து சென்னை ரிசர்வ் வங்கிக்கு ரயில் மூலம் பணத்தை கொண்டு வரும்போது பணம் கொள்ளையடித்தது குறித்த செய்தி.
ட்ரெயின் வந்து சேலத்துல வந்துச்சு, இங்க வர்றப்ப இது சவுண்ட் மேல வந்து ரூஃப் ஹோல் போட்டு உள்ள எடுத்திருக்காங்க. இட் இஸ் பீயிங் கவுண்டட் அப்ராக்ஸிமேட்லி அரௌண்ட் 5 crores னு சொல்றாங்க.
இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை வாங்கியது தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது பற்றிய செய்தி. ஒலிம்பிக் விளையாட்டில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் மரியம் மைக்கேல்.
சிரியாவிற்கான துருக்கியின் கொள்கைகளில் ரஷ்யாவிற்கு உள்ள மாற்றங்களை சரி செய்ய இயலும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் துருக்கி அதிபர் ரிசப் தாயிப் எர்துவானுடனான சந்திப்பிற்கு பிறகு பேசிய புதின், இந்த சந்திப்பு விரிவானதாகவும் நன்மைகள் வாய்ந்ததாகவும் அமைந்தது என தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைகளும் இதில் விவாதிக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து துருக்கிக்கு வாடகை விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. அவ்வாறே துருக்கியிலிருந்து ரஷ்யாவிற்கு உணவு ஏற்றுமதிகளும் தொடங்கப்பட உள்ளது.
இந்திய செயல்பாட்டாளர் ஈரோம் ஷர்மிளா சர்ச்சைக்குரிய ஒரு சட்டத்திற்கு எதிராக 16 நடத்தி வந்த உண்ணாவிரதத்தை இன்று முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார். அரசியலில் நுழைந்து முதலமைச்சராக மாற விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
My education is very, very low. I know nothing about politics. I want to be the CM of Manipur to make
செவ்வாய்க்கிழமை அவருடைய உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும், இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக பரப்புரை மேற்கொண்டு அரசியலில் களமிறங்கப் போவதாகவும் கடந்த மாதம் நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்தார். ஆயுதப்படை பிரிவுகள் சிறப்பு அதிகார சட்டத்திற்கு எதிராக அவர் இந்த நீண்ட உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார்.
சிரியாவில் நடந்து வரும் கடும் சண்டையால் அங்குள்ள 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் குடிநீர் மற்றும் மின்சாரம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் அமைப்புகளை சரி செய்ய மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என ஐநா அழைப்பு விடுத்துள்ளது. அரசு முற்றுகையிட்டிருக்கும் போராளிகளின் பிடியில் இருக்கும் நகரின் கிழக்கு பகுதியில் நடந்த முக்கிய கிளர்ச்சி தாக்குதலால் அரசு பிடியில் இருக்கும் அலப்போவின் மேற்கு பகுதியில் பெருமளவு மக்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்தும் உள்ளது.
ஏமனில் ஹவுதி போராளிகளை எதிர்த்து சண்டையிடும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படை பல மாதங்களில் முதல் முறையாக தலைநகர் சானாவில் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. இதனால் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. ஐநா நடுநிலை வகித்த தடுமாற்றமான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாத நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது.
இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் அமைதி காக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 3 முன் காஷ்மீரில் வன்முறை வெடித்ததற்கு பிறகு முதல் முறையாக அவர் இம்மாதிரியான கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியா காஷ்மீரை விரும்புகிறது என்றும், ஆனால் அங்குள்ளவர்கள் அதற்கு நிறைய தீங்கு விளைவிக்கிறார்கள் என்றும் மோடி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்திய குடிமகன் அனுபவிக்கும் சுதந்திரம் காஷ்மீரை சேர்ந்தவர்களுக்கும் சொந்தமாகும் என அவர் தெரிவித்துள்ளார்.
அதிகப்படியான வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள் தொடர்பாக ஸ்பெயினுக்கும் போர்ச்சுக்கல்லுக்கும் அபராதங்களை ரத்து செய்ய ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொண்டுள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேலாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்ற ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறையை இந்த இரு நாடுகளும் மீறியிருக்கின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். சேலத்தில் இருந்து சென்னை ரிசர்வ் வங்கிக்கு ரயில் மூலம் பணத்தை கொண்டு வரும்போது வழியில் ரயில் பெட்டியின் மேற்கூரை உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களுடன் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சேலத்தில் இருந்து ரயில் மூலம் சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளைக்கு கொண்டு வரப்பட்ட பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக் கிளைகளிலிருந்து சேதமடைந்த ரூபாய் நோட்டுகள் ஒன்றாக திரட்டப்பட்டு அவற்றை அழிப்பதற்காக சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கிக் கிளைக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இதற்காக ஒட்டுமொத்தமாக சுமார் 325 கோடி ரூபாய் பணம் 226 மரப்பெட்டிகளில் அடைக்கப்பட்டு சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று இரவு ஏற்றப்பட்டது. பணம் ஏற்றப்பட்டிருந்த சரக்கு பெட்டி ரயில் எஞ்சினுக்கு அடுத்ததாக இணைக்கப்பட்டிருந்தது. இந்த ரயில் இன்று காலையில் சென்னை வந்து சேர்ந்தது. காலை சுமார் 11 மணி அளவில் பணத்தை இறக்குவதற்காக ரிசர்வ் வங்கி அதிகாரிகளும் ரயில்வே காவல்துறையினரும் பணம் இருந்த சரக்கு பெட்டியை திறந்தபோது அதன் மேலே ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு ஓட்டை போடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பணம் வைக்கப்பட்டிருந்த மரப்பெட்டிகள் சிலவும் உடைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து ரயில்வே காவல்துறையும் தமிழக காவல்துறையும் விசாரணையில் இறங்கியுள்ளன. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே காவல்துறையின் ஐஜி ராமசுப்ரமணியம்,
ஸ்டேட் போலீஸும் ஜிஆர்பி எல்லாரும் சேர்ந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெயின் வந்து சேலத்துல வந்துச்சு, இங்க வர்றப்ப இட் இஸ் சவுண்டு மேலே வந்து ரூஃப் ஹோல் போட்டு உள்ள எடுத்திருக்காங்க. அமௌண்ட் உங்களுக்கு அநேகமா நிறைய பேர் சொல்லுவீங்களா, நீங்களே சொல்லுவீங்களா? இட் இஸ் பீங் கவுண்டடு அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 5 crores சொல்றாங்க. மொத்தம் வந்தது பிக் அமௌண்ட். அதுல வந்து ஒரு நாலு பெட்டியில ஒரு பெட்டியில கொஞ்சம் மொத்தமாக எடுத்துட்டாங்க, இன்னொரு பெட்டியில் பாதி, இன்னொரு பெட்டியில் எடுத்து பார்க்குறேன், டினாமினேஷன் கம்மியான டினாமினேன்னு அது அப்படியே இருக்குது. ஸோ அந்த 1.5 பெட்டி அளவுக்கு எடுத்திருக்காங்க, மீதி பெட்டியெல்லாம் சேஃபாக இருக்குது
என்று தெரிவித்தார். இது குறித்து விசாரிக்க சென்னையில் காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 3 DSPக்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பணத்திற்கு துணையாக ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர், ஒரு ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் அதே ரயிலில் பயணம் செய்தும் பணம் கொள்ளை போயிருப்பதாக ராமசுப்ரமணியம் செய்தியாளர்களிடம் கூறினார். சேலத்திலிருந்து சென்னை வரும் இந்த ரயில் 10 நிலையங்களில் நின்று வருகிறது. விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் ரயில் எஞ்சினை மாற்றுவதற்காக சுமார் 45 நிமிடங்கள் வரை இந்த ரயில் நிற்கும். சென்னைக்கு அதிகாலையில் இந்த ரயில் வந்து சேர்ந்துவிட்ட நிலையிலும் காலை 11 மணி அளவில்தான் பணம் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்திருப்பதால் எந்த இடத்தில் ரயில் பெட்டியின் மேலே ஓட்டை போடப்பட்டது என்பது குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது.
முரளிதரன், செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். கடந்த ஆட்சிக் காலத்தில் இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை வாங்கியது தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் KS உதயகுமார்.
கடந்த ஆட்சிக்காலத்தில் இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது மோசடிகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட புகார் இன்று மீண்டும் அழைக்கப்பட்ட போதே பாரிய நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழு இதனை அறிவித்தது. இதன்படி மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது யுக்ரைன் அரசாங்கத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் முதல் பிரதி முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிமன்றம் இந்த ஆவணங்கள் காணாமல் போனமை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தது. அதேபோன்று சதி திட்டம் ஒன்று காரணமாக சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் காணாமல் போயிருந்தால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களை கண்டறிந்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் போலீசாருக்கு மேலும் உத்தரவிட்டது.
KS உதயகுமார். அரசாங்கத்தினரால் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வாட் வரி அதிகரிப்பு தொடர்பான சட்டமூலம் காரணமாக அரசியல் சாசனம் மீறப்படுவதாக இலங்கை நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது குறித்து கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வெட்வரி அதிகரிப்பு தொடர்பான சட்டமூலம் காரணமாக அரசியல் சாசனம் மீறப்படுவதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இன்று நாடாளுமன்றம் கூடிய போது சபாநாயகர் கரு ஜெயசூரிய இதனை அறிவித்தார். இந்த சட்டமூலத்துக்கான அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தவறியுள்ள காரணத்தினால் அதனை சட்ட ரீதியாக அங்கீகரிக்க முடியாதென்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலின் பின்னர் கருத்துக்களை தெரிவித்த கூட்டு எதிர்கட்சியின் உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கமைய வெட்வரி அதிகரிப்பு தொடர்பான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது என்று தெரிவித்தார். அமைச்சரவையின் அனுமதி பெறாத சட்டமூலங்களை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கருத்துக்களை தெரிவித்த போது உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கமைய எதிர்காலத்தில் வெட்வரி அதிகரிப்பு தொடர்பான சட்டமூலம் மீண்டும் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த தீர்ப்பு காரணமாக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துடன் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள மாற்றாதென்றும் பிரதமர் தெரிவித்தார். ஆனால் நாடாளுமன்றத்துக்கு சொந்தமான விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்குவதன் மூலம் அரசியல் சாசனத்தின் கீழ் நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். இலங்கையில் காணாமல் போனவர்கள் பற்றிய விவகாரங்களை கையாள்வதற்கு அமைக்க உள்ள செயலகத்தின் கிளை அலுவலகங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அமைய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றிய செய்திக்குறிப்பை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
அரசாங்கத்தினால் உத்தேசிக்கப்பட்டுள்ள காணாமல் போனோர் தொடர்பான செயலகம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் அமைய வேண்டும். இந்த கோரிக்கை அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான ஆலோசனை வழங்கும் குழு முன்னிலையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண மக்களின் கருத்துக்களை அறிவதற்காக மக்கள் கருத்தறியும் அமர்வு வாழச்சேனை பிரதேச செயலக மண்டபத்தில் நடைபெற்றது.
இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் அதனால பாதிக்கப்பட்டோருக்குமான உதவி இதுவரைக்கும் வழங்கப்படலை. இதென்னு சொன்னா நாங்க நிறைய அலுவலகங்களை இப்ப டிஎஸ் ஆபீஸையோ ஜிஎஸ் ஆபீஸையோ தேடி போனோம்னா காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான மதிப்பு மரியாதையும் அங்க இல்லை. ராணுவ வீரர்களுக்குரிய குடும்பத்துக்கு அரசாங்கம் உதவி செய்யுது, ஆனா இப்படி காணாமப்பட்டவங்களுக்கு என்ன செய்திருக்கீங்க? அரசாங்கத்தால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யணும். உண்மைக்கு உண்மையா இந்த அலுவலகம் திறக்க போறாங்கன்னு சொன்னா இதுக்காக வேண்டி திறக்கணும். அப்படி இல்லாட்டி போனா இது திறக்க வேண்டிய அவசியமே இல்லை.
காணாமல் போனோர் பற்றி அரசாங்கத்திடமிருந்து உறுதியான பதில் தேவை என்ற கருத்தை மற்றுமோர் பெண் வலியுறுத்தி கூறினார்.
மரண சேதிகள் எங்களுக்கு வேண்டாம். இந்த காணாம போனோருக்கான இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருப்பாங்களா? இருந்தா இந்த மரணப்பதிவை நாங்கள் என்ன செய்யறது? இப்ப இல்லையன்றதை அவங்க ஒன்று உறுதிப்படுத்தணும். நாளைக்கு இருந்து வந்துட்டாரண்டா. இதுக்கான எங்களுக்கு முழு ஆதாரமானும் காணாம போனோருக்கானது. அடுத்தது அதை எங்களுக்கு விரைவில் வேணும். இப்படி நாடுகள் கடத்தப்பட்டு எங்களுக்கு வேண்டாம். இந்த ஆண்டுக்குள்ள எங்களுக்கு சரியான தீர்வு வேணுமென்றதுதான் எங்களோட கோரிக்கை.
இவர்கள் உட்பட இன்றைய அமர்வின் போது 50 மேற்பட்டோர் தமது கருத்துக்களை முன்வைத்தனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர் உதயகுமார். தொடர்வது ஒலிம்பிக் கண்ணோட்டம். ஒலிம்பிக் விளையாட்டில் இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து தருகிறார் சிவகுமார்.
பிரேசிலின் ரியோடி ஜெனீரோ நகரில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளின் 4 நாளான இன்று சாதனைகளும் சுவாரஸ்யங்களும் நிறைந்த நாளாக அமைந்துள்ளது. தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் நொடிந்து போய் வீழ்ந்து விடுபவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் விளையாட்டு வீரருக்கே உரிய போர்க்குணத்துடன் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் கூறும் வகையில் சீன நீச்சல் வீரர் சுன் யாங் 200 ஃப்ரீஸ்டைல் நீச்சல் போட்டி பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவர் ஊக்கமருந்து எடுத்துக்கொள்வதாக 2 முன்னர் ஆஸ்திரேலிய வீரர் மார்க் ஹோர்டன் குற்றம் சாட்டியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சர்ச்சை குறித்து கருத்து வெளியிட்ட ஒலிம்பிக் கமிட்டி போட்டியாளர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இதனிடையே ஆண்கள் 100 பேக் ஸ்ட்ரோக் நீச்சல் பிரிவில் அமெரிக்க நீச்சல் வீரர் ரியான் மர்ஃபி தங்கம் வென்றார். பெண்கள் 100 பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் முதலாவதாக வந்த ஹங்கேரி வீராங்கனை கட்டின்கா தங்கம் வென்றார். இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் கட்டின்கா வென்றுள்ள 2 தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடந்த ஆண்கள் தனிநபர் துடுப்பு போடும் போட்டியின் காலிறுதியில் 4 இடம் பெற்ற இந்தியாவின் தத்து பாபன் பொக்கனால் வெளியேறினார். இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பதக்கம் கிடைப்பதும் ஏன் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதுமே குதிரை கொம்பாக இருக்கும் போது ஜிம்னாஸ்டிக் வால்ட் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மக்கரின் பெயரை தீபிகா என்று 2 முன்னர் இந்திய ஒலிம்பிக் அணியின் நல்லெண்ண தூதரும் பாலிவுட் நடிகருமான சல்மான்கான் தவறாக உச்சரித்தது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக நேற்றிரவு நூலிலையில் பதக்க வாய்ப்பினை தவறவிட்ட இந்தியாவின் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவு வீரர் அபினவ் பிந்த்ரா துப்பாக்கிச் சுடுதல் விளையாட்டிலிருந்து தான் ஓய்வு பெறப்போவதாகவும் தனது முடிவை மறுபரிசீலனை செய்யப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். தற்போதைய நிலவரப்படி பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, இத்தாலி மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகள் முதல் 5 இடங்களில் உள்ளன.
சிவகுமார் வழங்கிய குறிப்பு அது. சற்று முன் வந்த ஒலிம்பிக் செய்தி. ஹாக்கி போட்டியின் பி பிரிவில் 3 ஆட்டத்தில் சற்று நேரத்துக்கு முன் முடிவடைந்த போட்டியில் அர்ஜென்டினா அணியை இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்துள்ளது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
சிரியாவுக்கான துருக்கியின் கொள்கைகளில் ரஷ்யாவுக்கு உள்ள மாற்றங்களை சரி செய்ய இயலும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கிறார். இந்திய செயற்பாட்டாளர் இரோம் ஷர்மிளா சர்ச்சைக்குரிய ஒரு சட்டத்திற்கு எதிரான 16 ஆண்டுகால உண்ணாவிரதத்தை இன்று முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்.
இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com, Facebook மற்றும் Twitter போன்ற சமூக வலைத்தளங்களிலும் கேட்கலாம். வணக்கம்.